ஹரே கிருஷ்ணா, பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 10, பூர்ணத்தின் வைபவம், பதம் 35. ஓம் நம பகவதே வாசுதேவாயா, ஓம் நம பகவதே வாசுதேவாயம், ஓம் நம பகவதே வாசுதேவாயம். பிரஹத்சாமா ததா சாம்நம் காயத்ரி சந்தசாமகம், மாசானாம் மிருகசீர்சோகம் ரிதுனாம் குசுமாகரஹம். பிரஹத்சாமா ததா சாம்நாம் காயத்ரி சந்தசாமகம், மாசானாம் மார்கசீர்சோகம் ரிதுனாம் குசுமாகரஹம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். சாமவேத மந்திரங்களில் நான் பிருகு சாமம், கவிதைகளில் நான் காயத்ரி, மாதங்களில் நான் மார்கசீர்ச நவம்பர் முதல் டிசம்பர், பருவங்களில் நான் மலர்கள் நிறைந்த வசந்த காலம். ஓம் அஜானது மிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகய சக்ஷுரன்மிலீதம் மீன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷ சுன்யவாதி பாஷாத தேச தாரணிம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரி ராம ஹரே ராமம், ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 10, பூர்ணத்தின் வைபவம், பதம் 35 இருக்கும். நான்கு விதமான வேதங்கள் இருக்கின்றன. நான்கு விதமான வேதங்களில் சாமவேதம், ரிக்வேதம், யஜுர்வன வேதம், அதர்வ வேதம், இது போன்று நான்கு விதமான வேதங்கள் இருக்கின்றன. அந்த நான்கு விதமான வேதங்களில் பகவான் ஏற்கனவே கூறியிருந்தார், வேதங்களில் நான் சாமவேதம் என்று பகவான் குறிப்பிட்டிருந்தார். இந்த பதங்களில் பகவான் சொல்லுகின்றார், சாமவேத மந்திரங்களில் நான் பிருகுசாமம் அப்படின்னு சொல்கின்றார். சாம வேதங்களிலே பலவிதமான பிரிவுகள் இருக்கின்றன. அந்த பலவிதமான பிரிவுகளில் சாமவேதத்துக்குளறிய பிருகுசாமம் அப்படிங்கிற வேதம் வந்து மிக மிக சிறப்பான வேதம், மிக மிக சிறப்பான வேதம். அந்த மந்திரத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, ராகம் வந்து மிக மிக அருமையாக இருக்கும். இந்த பிருகத் சாமம் அப்படிங்கிற வேதம் பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக அருமையான ராகத்துடன் இருக்கும். இதை வந்து தேவி தேவர்கள் எல்லோருமே வந்து இரவு நேரங்களில் இதை பாடி மகிழ்வார்கள். அதனால தான் இங்கே பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், வேதங்களில் நான் சாமவேதம், சாமவேத மந்திரங்களுக்குள் நான் பிருகத் சாமம் என்று பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் சமஸ்கிருதத்தில் பலவிதமான கவிதைகள் இருக்கின்றன, பலவிதமான கவிதைகள் இருக்கின்றன. அந்த கவிதைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இலக்கண விதிகளோடு இருக்கும். எல்லா கவிதைகளுமே இலக்கண விதிக்கு உட்பட்டு இருக்கும். எப்படி இருக்கணுமோ அப்படி அழகாக அற்புதமாக இருக்கும். இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கவிதைகள் எதுவுமே எதுகையும் கிடையாது, மோனையும் கிடையவே கிடையாது. குறிப்பாக அதுவும் நம்ம சினிமாலாம் பார்த்தீங்க அப்படின்னா எதற்காண்டி பாட்டு எழுதுகிறார்கள் என்பது எழுது யார் ஒருத்தர் எழுதுகிறாரோ அவருக்கும் புலப்படுவதில்லை, யார் ஒரு மனிதன் கேட்கின்றானோ அவனுக்கும் புலப்படுவதில்லை. குறிப்பாக அந்த காலத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சினிமா படங்கள் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு மக்களுக்கு நல்ல கருத்துக்களை, நல்ல உபயோகமான கருத்துக்களை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காகவே சினிமா படங்களில் வந்து கருத்துகள் தெரிவிக்கப்பட்டன, கவிதைகள் தெரிவிக்கப்பட்டன. இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா விளங்கவே மாட்டேது, பாடுறவனுக்கும் புரியல, கேட்குறவனுக்கும் புரியல. கேட்டதுக்கப்புறம் என்னங்க கேட்டிங்க அப்படின்னா புரியல, அதில் என்னங்க சொல்கிறார் அப்படின்னா புரியல, அப்புறம் எதுக்குங்க கேட்குறீங்க அப்படின்னா அதுவும் புரியல. மக்கள் இப்படி தான் வந்து இருக்கின்றார்கள். ஆனால் சமஸ்கிருதத்தில் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு வேத இலக்கியங்களும் பார்த்தோம் அப்படின்னா இலக்கண விதிக்கு உட்பட்டு எதுகை மோனையோட கேட்பதற்கு சுரமாகவும் ராகமாகவும் அற்புதமாக இருக்கும். பகவான் பகவத்கீதை பாடியிருக்கின்றார், ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜ ரிஷயோ விதுகோ கேட்குறதுக்கே ரொம்ப ரம்யமாக இருக்கும். வேதங்களும் சாஸ்திரங்களோட ஸ்லோகங்களை நம்ம படித்தோம் அப்படின்னா கேட்குறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்கும். ஆனால் சினிமா பாட்டெலாம் பார்த்தீங்க அப்படின்னா காது கிழிஞ்ச ரத்தம் தான் வரும் போல இருக்குது. அந்தளவுக்கு குறிப்பாக கிருஷ்ண பக்தர்கள் படம் பார்ப்பது கிடையாது. ஏதோ பகவான் கருணையால் படம் பார்க்காமல் இருக்கின்றார்கள். ஆனால் சாதாரண பாட்டுகளை நம்ம எங்கன்னா தப்பி தவறி கேட்டுட்டோம் அப்படின்னா அது காதில் ரத்தம் வர்ற அளவுக்கு அடிக்கின்றார்கள் மியூசிக்கு. அதுபோல் இல்லாமல் இந்த வேத இலக்கியங்கள் கவிதைகள் மிக மிக அற்புதமாகவும் அழகாகவும் இருக்கும். அந்த அற்புதமாக அழகாக இருக்கக்கூடிய கவிதைகளில் நான் காயத்ரி என்று பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். காயத்ரி பார்த்தோம் அப்படின்னா மிக மிக முக்கியமான மந்திரம். பிராமணர்கள் இந்த காயத்ரி மந்திரத்தை 3 முறை வந்து சொல்வார்கள். சந்தியா நேரங்களில் காலை சந்தியா, மதியம் சந்தியா, ஈவினிங் சந்தியா, இதுபோல் திரிசந்தியம் என்று அழைக்கக்கூடிய 3 சந்தியங்களில் பிராமணர்கள் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்வார்கள். அப்படி சொல்லும் பொழுது வெளியே சத்தம் போட்டு சொல்லக்கூடாது. பிராமணர்கள் ஏன் தகுதி வாய்ந்த பிராமணர்கள் இதை சொல்ல வேணும் அப்படின்னா இதை நம்ம இஷ்டப்படிக்கெலாம் வந்து இந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பார்த்தோம் அப்படின்னா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை எப்போ வேணாலும் சொல்லலாம், எங்கே வேணாலும் சொல்லலாம், பாத்ரூம்லேயும் வேணாலும் சொல்லலாம், வந்து படுத்துக்கிட்டே சொல்லலாம், தூங்கிக்கிட்டே சொல்லலாம், எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் சொல்லலாம். இந்த மந்திரத்துக்கு சொல்வதற்கு எந்த விதமான தகுதிகளோ இடம் பொருள் ஏவல் எதுவுமே கிடையவே கிடையாது. ஹரே கிருஷ்ணா இதுக்கு பேர் தான் ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது எல்லாராலையும் சொல்ல முடியாது, எந்த நேரத்துலையும் சொல்ல முடியாது, நம்ம இஷ்டப்படி சொல்ல முடியாது, நம்ம வந்து வண்டியில் போய்கிட்டே சொல்ல முடியாது, தூங்கிக்கிட்டே சொல்ல முடியாது, பாத்ரூமில் சொல்ல முடியாது. அதற்கு வந்து முறையாக வந்து சந்தியம் அப்படின்னா அந்த சந்தியா நேரத்தில் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். காயத்ரி மந்திரத்தை நம்ம ஜபம் செய்கிறோம் அப்படின்னா அந்த சந்தியா நேரத்தில் மட்டும்தான் செய்ய முடியும். பிராமணர்களால் மட்டும்தான் சொல்லணும். ஏன் பிராமணர்களால் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது மிக மிக சிறப்பான மந்திரம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தனுக்கு வண்டியே ஓட்ட தெரியாது, நான் வண்டியே ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னான்னா அது எப்படி இருக்கும்? ஏன் வந்து அவன் மட்டும்தான், இப்போ லைசன்ஸ் இருக்கிறவன் மட்டும்தான் வண்டி ஓட்டணும் அப்படின்னு அரசாங்கத்தில் சட்டம் போட்டிருக்காங்க. அப்போ இல்லை இல்லை நானும் ஓட்டுவேன், ஏன் அவன் மட்டும்தான் மனுஷனா, நானும் தானே மனுஷன், ஏன் அவன் ஓட்டுனா, அவன் ஓட்டும் போது நான் ஓட்டக்கூடாதா அப்படின்னு ஓட்டினா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் தான் ஆகும். லைசன்ஸ் இருக்கிறவனே ஆக்சிடென்ட் பண்ணுறான், லைசன்ஸ் இல்லாதவன் போயிட்டு வண்டியை ஓட்டினா அப்படின்னா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் தான் ஆகும். அதுபோல் வந்து சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன, யார் ஒருவர் வந்து சத்துவகுணத்தில் இருக்கின்றாரோ, யார் ஒருவர் வந்து தகுதியான பிராமணர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்ல வேண்டும். இல்லைங்க ஐயா நாங்களும் சொல்லுவோம் என்ன ஆகும் அப்படின்னா அசுரர்களும் அசுரர்கள் இந்த மந்திரத்தை சொன்னார்கள் அப்படின்னா யார் ஒருவர் ரஜோகுணத்திலும் தமோகுணத்தில் இருக்கின்ற மக்கள் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது இந்த மந்திரத்தில் இருக்கின்ற வலிமையை பெற்று அவர்கள் தவறுதலான பாதையில் பயன்படுத்துவார்கள். இப்போ ஒரு அசுரனுக்கு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறான், அவனுக்கு பலவிதமான வந்து சக்திகள் கிடைக்கின்றன அப்படின்னா அந்த சக்திகளை பயன்படுத்தி அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் தவறுதலான காரியத்தில் ஈடுபடுத்தி விடுவான். அதனால தான் வேத சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன, எவன் ஒருவன் வந்து தகுதியான பிராமணனாக இருக்கின்றானோ, அதுவும் தகுதி வாய்ந்த பிராமணன், சாதாரண பிராமணன் கிடையாது, ஏதோ வந்து பூனலை போட்டுக்கிட்டு நான் பிராமணன் சொல்லிக்கின்ற பிராமணர்கள் கிடையாது, தகுதி வாய்ந்த சமாதம தப சௌச்சம் சாந்திரார்த்தவம் ஈவச்சம் ஞான விஜயான மாஸ்திகம் பிரம்ம கர்ம சுபாவச்சம், இது போன்ற தகுதி வாய்ந்த பிராமணர்கள் மட்டும்தான் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்ல வேண்டும். நம்ம இஷ்டப்படிக்கு இந்த கழிவுதில் பார்த்தீங்க அப்படின்னா மொபைலில் போட்டுட்டு அது பாட்டுக்க காயத்ரி மந்திரம் என்ன பண்ணுது, ரிங்டோனாக வச்சுருக்கோம், சினிமா படத்தில் ஓடுது, அதுக்கப்புறம் டிவியில் ஓடுது, யூடியூப்பில் இருக்குது, இதை எப்போ வேணாலும் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. இதுபோல் வந்து ஓடக்கூடாது. இந்த மந்திரத்தை குரு ஒரு தகுதி வாய்ந்த குருநாதரிடம் வந்து இருந்து கேட்டு ஒரு சிஷ்யன் என்ன பண்ணும் அப்படின்னா சந்தியா நேரங்களில் உட்கா அமர்ந்து வந்து தூய்மைப்படுத்தி கொண்டு ஆச்சமனம் செய்து கொண்டு உட்கார்ந்து அமைதியாக இந்த மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயத்ரி மந்திரம் ஸ்ரீமத் பாகவதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காயத்ரி மந்திரம் ஜபம் செய்வதனுடைய நோக்கம் கடவுளை உணர்வதற்காண்டி இந்த காயத்ரி மந்திரம் சொல்லப்படுகின்றது. ஏதோ இஷ்டப்பட்டதுக்கு ஏதோ நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறது கிடையவே கிடையாது. கடவுளை உணர்வதற்காண்டி இந்த மந்திரம் சொல்லப்படுகின்றது. இந்த மந்திரம் பகவானுடைய பிரதிநிதி என்று அழைக்கப்படுகின்றன. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்திரம் வந்து ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைந்த பக்தர்களுக்கு இது கொடுக்கப்படுகிறது. எவன் ஒரு மனிதன் வந்து இந்த காயத்ரி மந்திரத்தை வெற்றிகரமாக ஜபம் செய்கின்றானோ அவன் பகவானுடைய திருநாட்டிற்கு பகவானுடைய லீலைகள் நுழைவதற்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கின்றன. பகவானுடைய திருநாட்டு செல்வதற்கும் பகவானுடைய லீலைகளுக்குள் செல்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கின்றன. லீலைகளுக்குள்ளே செல்றதுன்னா என்னங்க சுவாமி அப்படின்னா, இப்போ பகவான் பலவிதமான லீலைகளை செய்திருக்கின்றார். இப்போ நம்ம வந்து பாகவதத்தை படிக்கிறோம், பகவானுடைய லீலைகளை கேட்குறோம். வந்து அந்த லீலைக்குள்ளே நம்மளால் போக முடியுதா? போக முடியல. ஏதோ நம்ம கேட்குறோம், ஆனால் இருந்தாலும் இப்போ ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, எதனா ஒரு விஷயத்த கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு இப்போ நாடகத்தில் நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னா அப்படியே நல்லா ஊறிடுவாங்க. அந்த கதாபாத்திரமாகவே அப்படியே என்ன பண்ணுவாங்க, நல்லா அப்படியே மாறி நல்லா ஊறி அப்படியே நடிக்க ஆரம்பிப்பாங்க. அதுபோல் வந்து எப்படி கதையோட கதையாக நம்ம நல்லா ஒன்று விடுகின்றோமோ, அதுபோல் பகவானுடைய லீலைகளில் நுழைவது அப்படின்னா, ரூப கோஸ்வாமி அப்படிங்கிற ஆச்சாரியர் என்ன பண்ணார், பகவானுடைய லீலைகளை வந்து கோலோக விருந்தாவனத்தில் நடக்கிறத அப்படியே பார்த்துட்டே இருந்தாராம். என்ன பண்ணால் ஸ்மரண் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சுட்டார், அங்கே நடக்கிற லீலைகளை பார்க்க ஆரம்பித்தாராம். அதுபோல் பகவானுடைய லீலைக்குள்ளே நுழைவது அப்படின்னா, பகவானுடைய லீலைக்குள்ளே உன்னோட ஒன்றாக அந்த கதாபாத்திரத்து நாடகத்தில் நடிக்கிற கதாபாத்திரத்துக்குள்ளே எப்படி நுழைகின்றார்களோ, அப்படி பயங்கரமாக ஈடுபாடோடு செய்கின்றார்களோ, அதுபோல் பகவானுடைய லீலைகளுக்குள்ளே வந்து நுழைவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றன. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முன்னின்று சொன்னது போல் இதை எல்லோரும் சொல்ல இயலாது, தகுதி வாய்ந்த மனிதர்கள் மட்டும்தான் சொல்ல வேண்டும். வேத கலாச்சாரத்தில் காயத்ரி அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. இது சப்த பிரம்மம் என்று அழைக்கப்படுகிறது, பகவானுடைய சப்த அவதாரம் என்று அழைக்கப்படுகிறது. காயத்ரி மந்திரம் என்பது பகவானுடைய சப்த அவதாரமாக கருதப்படுகின்றன. இந்த காயத்ரி மந்திரம் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் இருந்து பிரம்மதேவருக்கு கிடைத்தது. பிரம்மதேவர் காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்து அவர் இந்த உலகத்தை படைத்தார். படைத்தார் அப்படின்னா இரண்டாவது படைப்பாளி, எப்பொழுதும் நம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். விஷ்ணுவே முதல் படைப்பாளி, படைப்பதற்கான மூலக்கூறுகள் அனைத்தையும் தயார் செய்கின்றார். இவர் எப்படி ஒரு குயவன் இருக்கின்றான் அப்படின்னா, மூலக்கூறுகள் இருந்தால் அவன் பானை செய்வானோ, அதுபோல் விஷ்ணு எல்லா மூலக்கூறுகளும் தயார் செய்கின்றார். பிரம்மதேவர் அதை பயன்படுத்தி படைக்கின்றார். அதனால் இரண்டாவது படைப்பாளியாக பிரம்மதேவரை கூறப்படுகின்றது. அப்படி பிரம்மதேவருக்கு இந்த மந்திரம் கிடைக்க, காயத்ரி மந்திரத்தை பயன்படுத்தி ஜபம் செய்து இந்த உலகத்தை படைப்பதற்கு என்னென்ன சக்திகள் தேவையோ அனைத்தையும் பிரம்மதேவர் பெற்றார். அதற்கு பின் ஏவம் பரம்பரா பிராப்தம், அதற்கு பிறகு சங்கிலி தொடர்பு சீடர்கள் குரு பரம்பரையின் மூலமாக மற்ற மனிதர் மற்ற பக்தர்களுக்கும் படிப்படியே பிரம்மதேவரிடம் கீழே இறங்கி வந்தவன். அதனால் காயத்ரி மந்திரம் இருக்கிற கவிதைகளிலே சிறந்தது காயத்ரி. அந்த காயத்ரி பகவானுடைய சப்த பிரம்மம், பகவானுடைய பிரதிநிதி என்று பகவான் அழைக்கின்றார். அதுக்கப்புறம் மாதங்களிலே நான் மார்கசீரா என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பார்த்தோம் அப்படின்னா தட்ப வெப்பங்கள் மிகவும் அழகாகவும் இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா தானியங்கள் மிக அதிகமாக விளையக்கூடிய மாதம், மக்கள் அனைவருமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலம். எப்போ வந்து ஒரு விவசாயம் வந்து நன்றாக செழிப்பாக நடக்கின்றதோ அப்போ உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் சுபிக்ஷமாக இருப்பார்கள். எப்போ விவசாயம் நன்றாக நடக்கிறதோ அப்போ விவசாயிகள் அனைவருமே சந்தோஷமாக இருப்பார்கள். அப்போ சந்தோஷமாக இருக்கும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். இந்த நேரத்தில் அப்பொழுது செடிகள் எல்லாமே துளுக்க ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில். அதுக்கப்புறம் பகவான் சொல்கின்றார், காலங்களிலே நான் வசந்த காலம் என்று இங்கே பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். மலர்கள் பருவங்களில் நான் மலர்கள் நிறைந்த வசந்த காலம் என்று குறிப்பிடுகின்றார். இந்த வசந்த காலமும் மிக நன்றாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த வசந்த காலத்தில் வந்து அதிகப்படியான வெப்பமும் இருக்காது, அதிகப்படியான குளிரும் இருக்காது. மார்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர குளிராக இருக்கும். ஆனால் வந்து இந்த வசந்த காலம் பகவான் இங்கே சொல்லக்கூடிய மலர்கள் வரக்கூடிய வசந்த காலம் வந்து அதிகப்படியான குளிரும் இருக்காது, அதிகப்படியான வந்து வெப்பமும் வந்து இருக்காது. அந்த நேரத்தில் மலர்கள் எல்லாமே வந்து புழுத்து பூத்து பூத்து குலுங்கும். அவ பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும், பகவானுடைய படைப்பில் மிக மிக அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வசந்த காலத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலவிதமான லீலைகளை செய்திருக்கின்றார், இந்த மாதங்களில் வசந்த காலங்களில் பகவான் பலவிதமான லீலைகளை ஆரம்பித்திருக்கின்றார். அப்படி அதுபோல் மக்கள் எல்லோருமே வந்து மிகவும் ஆனந்தமாக இந்த காலங்களில் இருப்பதால் பகவான் இங்கே சொல்லுகின்றார் வசந்த காலம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, வேதங்களிலே சாமவேதம் என்று பகவான் குறிப்பிட்டிருந்தார். அந்த சாம வேதங்களிலே நான் பிருகத் சாமம், மிகவும் அழகாகவும் ராகத்துடனும் மெல்லோடியாக இருக்கக்கூடிய பிருகத் சாமம் என்று பகவான் குறிப்பிட்டார். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கவிதைகளிலே காயத்ரி சிறந்தது, அந்த காயத்ரி நான் என்று பகவான் குறிப்பிட்டார். அதற்கு பின் மாதங்களிலே நான் மார்கசீரா என்றார். அதுக்கப்புறம் காலங்களிலே மலர்கள் அருமையாக வரக்கூடிய வசந்த காலம் என்று பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.